வாழ்கனி எம்மான். இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க. பெரியோர்களே, அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற எங்கள் தலைவர் கேமன் அவர்களே, தமிழ்நாடு காந்தி நினைவு தலைவர் ஐயா அவர்களே,
என்ன சொல்ல போறீங்க சார்?
உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் தஞ்சையார் அவர்களே, நண்பர் செந்தில் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இதற்கு முன்னால் நடந்த காந்தி இயக்க கூட்டத்தில் வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த கூட்டத்துக்கு வந்த யாரும் இன்று வரையில் அவருடைய பேச்சை மறக்கவில்லை. என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் அவருடைய உரையை நினைவு கூறாமல் இருப்பதில்லை. ஒரு அழுத்தமான, உறுதியான காந்தியவாதியாக அவர் இறுதி வரையிலே வாழ்ந்தார். தொடக்க காலத்திலே தமிழரசு கழகத்திலே மாபோசிக்கு நெருக்கமாக இருந்து அந்த அரசியலிலும் ஈடுபட்டு, ஆனால் பிற்காலத்தில் முழுக்க முழுக்க காந்திய செயல்பாடுகளிலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மேம்போக்காக இல்லாமல் மிக உறுதியான, அழுத்தமான காந்திய சிந்தனைகளை அவர் வைத்திருந்தார். அவற்றை வெளியிடுவதில் அவர் தயக்கம் காட்டியதில்லை. யாராவது எதுவும் நினைத்துக் கொள்வார்களோ என்பதற்காக காந்திய பார்வையிலே சொல்ல வேண்டிய கருத்தை அவர் சொல்லாமல் விட்டதில்லை. காந்தி மியூசியத்தினுடைய செயலாளராக இருந்தார். அது வந்து கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவர் மறைந்து விட்டார். சர்வோதய இலக்கிய பண்ணையினுடைய தலைவராக நீண்ட காலமாக அவர் இருந்து வந்தார். பல அகில இந்திய காங்கிரஸ் அமைப்புகளோடு, காந்தி அமைப்புகளோடு அவர் உறவு வைத்திருந்தார். கேமன் அவர்களோடு இணைந்து பல்வேறு அகில இந்திய நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். சர்வசேவா சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு ஒரு ஆண்டுக்கு முன்னால் மதுரையிலே நடந்தது. அதை அவர் சிறப்பாக நடத்தி காட்டினார். இந்தியாவில் அனைத்து பகுதியிலிருந்தும் வந்தவர்கள் அவருடைய செயல்திறனை மிகவும் பாராட்டினார்கள். அவருடைய இழப்பு என்பது காந்திய இயக்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இது சம்பிரதாயமாக சொல்வது இல்லை. ஏனென்றால் காந்திய சிந்தனைகளை செயல்படுத்துவதற்காக, மக்களிடம் அதை பரப்புவதற்காக இருக்கிற கூட்டமே மிகவும் குறைவு. அதிலே முக்கியமாக இருந்த அவர், அவரது இந்த சர்வோதயம் மலர்கிறது இதழிலும், சர்வோதய டேலிஸ்மன் என்கிற ஆங்கில இதழிலும் அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் அவ்வளவு அழகான கட்டுரைகள். பட்ஜெட் வெளியானால் காந்திய பார்வையும், அந்த பட்ஜெட் எப்படி அடித்தட்டு மக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் விரோதமாக இருக்கிறது என்பதை கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் சொன்னார். எல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் தான், நேரடியாக பழக்கம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. பொன்னம்பலா ராமநாதன் அவர்கள் இலங்கையில் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தார். அப்படி உறுப்பினராக இருக்கிற பொழுது 1915 கண்டியில சிங்கள மக்களை ஆங்கில அரசு நசுக்கியது. அந்த சிங்கள மக்களுக்காக இவர் குரல் கொடுத்தார். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க கவர்னர், இலங்கையினுடைய கவர்னர் இவருக்கு நண்பர், அந்த ஜுடிஷியல் கமிஷனர் சென்று மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணி கமிஷனர்ஸ் அதை பாரு அந்த சட்டத்தை அமல்படுத்தினார்கள். அவர்களெல்லாம் அந்த வேலை இருந்தார்கள். இவர் ராமநாதன் பேசினார். அவருடைய துன்பத்தை பற்றியும் அரசு நடவடிக்கையில் இருக்கிற அநீதியை பற்றியும் பேசினார். உடனே அந்த கவர்னர் ராமநாதனை பார்த்து சொன்னார், ஐ திங்க் யூ டு நாட் மீன் எனி திங் அகேன்ஸ்ட் எனி ஒன் ஆஃப் அஸ் ஹியர் என்று அவர் சொன்னார். இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் குறிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அது அது வெள்ளக்கார ராஜ்யம், அடிமை காலத்தில் வாழ்ந்த காலத்தில் பொன்னம்பல ராமநாதன் சொன்னார், பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் சார் ஹஸ் நத்திங் டு டு வித் பப்ளிக் டியூட்டி அப்படின்னு சொன்னார். 1915 கடமையிலிருந்து நட்பு வேறு கடமை வேறு என்று சொன்னார். நான் ஆரியப்படை பற்றி நினைக்கிற பொழுது அதைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதில் ரொம்ப அழகாக, எனக்காக தான் என்னால் அப்படி பொருளாதார விஷயங்களை விமர்சனம் செய்ய முடியாது, அவ்வளவு அழகாக விமர்சனம் செய்வார். இந்த இயக்கத்தை நல்லபடியாக கட்டி காப்பாற்றினார். மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இதில் ஈடுபட்டார். அவர் April 28 மறைந்தது என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி. இது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். என்னிடம் தொலைபேசியில் பேசுகிற பொழுது, அடுத்த மாதம் 6ஆம் தேதி நான் தஞ்சாவூருக்கு வருகிறேன், இங்கே பயிற்சி முகாம் நடத்தலாம் என்றெல்லாம் ஆக்கப்பூர்வமாக விஷயங்களை பேசினார். ஆனால் அடுத்த நாள் அவர் இல்லை. எனவே தான் அவருடைய நினைவாக அவர் மறைந்த பின்னால் நடக்கிற இந்த சொற்பொழிவை நாங்கள் அவர் பெயரால் நிகழ்த்துகிறோம். அவரை நினைக்கிறோம் என்றால் இது அவரை புகழ் பாடிட்டு போறது அல்ல. அப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இதிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்தவுடன் கேமன் அவர்களும் பாலமுத்து அவர்களும் உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் கருப்பூரில் இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் ஒரு காந்திய முகாமில் 3 நாட்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துவிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். முன்னமேயே அவர்கள் இங்கே வந்திருந்தாலும் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் மதுரையில் சொன்னேன், அதனால் தஞ்சாவூர் சொல்ல வேண்டியது முக்கியம். ஐன்ஸ்டீன் சொன்னார், ஜெனரேஷன்ஸ் டு கம் மே ஸ்கேர்ஸ் பிலீவ் தட் சச் எ ஒன் ஹஸ் திஸ் எவர் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் வாக்ட் அப்பான் திஸ் அர்த் என்று சொன்னார். காந்தி என்ற ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமாக இந்த உலகத்திலே நடமாடினார் என்று சொன்னால் எதிர்கால சமூக எதிர்கால சந்ததி நம்ப மறுக்கும் என்று அவர் சொன்னார். இந்த வாசகங்கள் மகாத்மாவுக்கு மட்டுமல்ல, மகாத்மாவோடு இருந்து அவரோடு உடன் பணியாற்றிய அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆசிரமவாசிகள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். காந்தியினுடைய தொண்டர்கள் எப்படி செயல்பட்டார்கள், தன்னலம் என்பதே இல்லாமல் முழுமையாக தன்னை காந்தியினுடைய தத்துவத்தோடு கரைத்து கொண்டு தான் என்று தனியாகவே நிற்காமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் காந்திக்கு அர்ப்பணித்த தொண்டர்கள் இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு யாராலையும் நம்ப முடியாது. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரோட 6 மாதம் கூட வந்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், கண்டி பதவி கொடுக்கணும், இல்லாவிட்டால் 7ஆம் மாதம் வெளியே போயிடுவான். அதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் மகாத்மா காந்தியோடு இணைந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் அவர்கள் அளவிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இன்டலெக்சுவல் ஜெயண்ட்ஸ், வாழ்க்கையில் வெற்றி பெற்று சம்பாதிக்க சக்தி படைத்தவர்கள். வல்லபாய் பட்டேல் என்பவர் மிகப்பெரிய கிரிமினல் லாயர். அவர் அகமதாபாத்ல நீதிமன்றத்தில் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய எழுந்தால் வந்திருக்கிற போலீஸ் சாட்சி பயப்படுவோம். அவர் பேரிஸ்டர். அப்பேற்பட்ட வல்லபாய் பட்டேல் அவ்வளவையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் வெள்ளைக்காரர்கள் கூடயே வாழ்ந்தார். சூட்டில் தான் இருப்பார். தன் பிள்ளைகள்லாம் அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டார். காந்தியை பார்த்த மாத்திரத்திலே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு காந்தியோடு தன்னை கரைத்து கொண்டார். பாபு ராஜேந்திர பிரசாத் என்பவர் பிரிவு கவுன்சிலில் போய் வழக்கு நடத்துகிற வக்கீல். இப்படி யார் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியெல்லாம் மகாதேவ் தேசாய் என்கிற மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய படிப்பாளி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் காந்தியோடவே செலவிட்டார். ஆனால் அவர் காந்தியோடு ஐக்கியமாகிவிட்டாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுதந்திரத்தை தனித்தன்மையை இழந்ததில்லை. அவர் அடிமை இல்லை காந்திக்கு. அறிவார்ந்த தோழர்கள் காந்தியை புரிந்து கொண்டு அவருக்கு உடனாக உழைத்தவர்கள். தேவரால் கோவர்கர்ஸ், தேவரால் ஸ்லேவ்ஸ். காந்தி அப்படி அடிமைகளை வைத்துக் கொள்ளவில்லை, வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படியெல்லாம் தொண்டர்கள் இருந்தார்கள் என்பதை கூட எல்லோரும் நம்ப மறுப்பார்கள். அப்படி இருக்க முடியும் என்று காட்டுகிற ஒருவர் நம்முடைய கே.எம். நடராஜன் அண்ணா அவர்கள். அவர் சொல்லணும், அவர் இன்டர் படித்தார், சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். இப்போ எல்லாரும் யார் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் பூர்வீகம் ஏழ்மையாக இருக்கும். அந்த பண வெறியோட வர்றான் பதவிக்கு. எவ்வளோ வந்தாலும் அவனால் கட்டுப்படி ஆகலை. அந்த ஏழ்மை இன்னைக்கு பணம் கொள்ளையடிச்சிருக்கிற எவனை போய் பாருங்க அரசியலுக்கு வந்து. அவன் தொடக்க காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பான். அந்த பணத்தின் மேலே இருக்கிற பெரிய அவனை கூச்சலாச்சம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிறான். ஆனால் இவர் சராசரி குடும்பத்திலே பிறந்து இன்டர் படித்து விட்டு சம்பாதிக்கவே போகாமல் இளம் வயதிலேயே காந்திய இயக்கத்துக்கு தன்னை ஒப்படைத்து கொண்டார். இளம் வயதிலேயே ஜெகநாதன் அவர்களுடைய தலைமையிலே அவர் இணைந்து கொண்டார். இன்றளவும் அந்த இயக்கத்தை விட்டு விலகாமல் அதிலே இருக்கிறார். அவருக்கு 80 வயது ஆகிறது. இப்ப எதுக்கு தஞ்சாவூருக்கு வந்து அடையணும், ஏன் பேசணும், அவருக்கு சொந்த லாபம் என்ன, இதை புரிந்து கொள்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது பித்துக்குடின்னு நினைப்பாங்க. அதற்கு அடுத்தது நம்முடைய டாக்டர் பாலமுத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து இப்போ என்னன்னா கிராமத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நகரத்தில் ஒரு வீடு பிடிச்சிக்கிறது தான் நாகரிகம். நகரத்தில் இருந்தால் கிராமத்துக்கே ஸ்கூலுக்கு போகிறான். இவர் ஓய்வு பெற்ற பின்னால் கிராமத்துக்கு போய் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எம்ஏ பிஹெச்டி தலைமை ஆசிரியராக இருந்தார். ஓய்வு பெற்ற பின்னாலே தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் விவசாயம் செய்கிறார். காந்தியத்தை நான் வந்து பேசுறதோட சரி, நாம் பெரிய காந்திய சாதனையாளர் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் காந்திய வாழ்க்கையை வாழ்கிறவர். இப்படிப்பட்டவர்கள் தஞ்சையிலே இருக்கிறவர்களோடு பேசுவது நல்லது என்பதால் தான் அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் மனமோந்து வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா பேசி சொல்றது எப்படி? எனவே நானே ஒரு தலைப்பை சொன்னேன், காந்தியின் ராமராஜ்யம் என்று சொன்னேன். சரி பேசுவோம்னு சொல்லிட்டாங்க. அது தொடர்பாக அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் பெரிய செய்திகளை சொல்லுவார்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும், ரெண்டு பேரும் நிறைய படிப்பாளிகள். கேஎம்ட்ட போய் நீங்கள் ஏதாவது புத்தகம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்குன்னு, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் பாரு, அவ்வளவு படித்தவர். ஆனால் நான் போய் ஏதாவது சொன்னேன் அது தெரியாத ஒரு குழந்தை கேட்கறது மாதிரி கேட்டுக்கொள்வார். அதுவே மகாத்மா காந்தியினுடைய ஒரு பாடம். யாராவது ஒருவர் வந்து தன்னிடம் பேசினால் உலகத்தினுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து விட்டு அந்த இடத்துல அதை மட்டும் கவனம் செலுத்துகிற ஒரு ஒழுக்கத்தை மகாத்மா வைத்திருந்தார். பெரிய அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல ஒரு வயசான அம்மா வருவா காந்தியை பார்க்கறதுக்கு. அவர் கொடுத்த நேரத்தில் பார்க்க வந்தா என் பிள்ளைக்கு வயிற்று வலி, அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்கான். ரொம்ப கவனமா அது கேட்டு அதுக்கு மருந்து சொல்லிட்டு பாரு. இன்னைக்கு பேச முடியுமா? அதை போல கே எம் அண்ணா அவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதை கவனத்தோடும் அக்கறையோடும் கேட்டுக்கொள்வார்கள். ராமராஜ்யம் என்ற தலைப்பு போட்டாலாவது நம்முடைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆட்கள் யாரும் வரல. நம்ம ராமூர் சார் வந்து எங்க வாத்தியார் வந்து இடது சார்ந்து சொல்லிக்குவார், அதை நான் ஒத்துக்கொள்றேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. அல்ல, அவர் வந்தது நான் நடத்துறேங்கிற கூட்டத்துக்காகவும் வந்திருப்பார். ஏன்னா அவர் எனக்கு பாராட்டியோட வைத்த பொழுது அவர் அழைத்ததாலே கே எம் அண்ணா அவர்களும் மாரியப்பனும் வந்தார்கள். அதுக்காகவே அவர் வந்திருக்கலாம். ஒரு நாடு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிளாட்டோ ரிப்பப்ளிக் என்று ஒன்று எழுதினார். ஒரு ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்க வேண்டும் என்று ரிப்பப்ளிக்னு ஒரு புத்தகம் எழுதினார். அத மேக்ஸிங்கிற ப்ரொஃபசர் பிளாட்டோவை பார்த்து ரெட்டஸ்ட் ஆஃப் த ரெட்ஸ் எழுதினார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவர் வச்சிருக்கார், ரெட்டஸ்ட் ஆஃப் த ரெட்ஸ் எழுதினார். அவருக்கு ஒரு கற்பனை ரிப்பப்ளிக். இப்படி ஒவ்வொருவரும் சொன்னார்கள். சர் தாமஸ் மோர் உட்டோபியான்னு ஒரு புத்தகம் எழுதினார். உட்டோபியா என்பது ஒரு கற்பனை நகரம். அந்த ஆட்சியை பற்றி சொல்வது உட்டோபியா. அப்படி ஒரு நகரம் அல்ல, ஆனா அந்த சொல் டிக்ஷனரிக்கு வந்துருச்சு. கற்பனையாக சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் உட்டோபியன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். அந்த உட்டோபியன்கிற சொல்லுக்கு ஆரம்பம் சர் தாமஸ் மோர் எழுதின உட்டோபியா என்கிற நூல். கார்ல் மார்க்ஸுக்கு கனவு இருந்தது. அவரோட தியரி சொல்லி கம்யூனிஸ்ட் சொசைட்டி வரும். அதுவரையில் அரசு என்கிற எந்திரம் சுரண்டல்காரர்களுக்கு ஆதரவாகவும் சுரண்டப்படுபவர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தும். வர்க்க போராட்டத்தினுடைய முரண்பாட்டால் புரட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அவரும் இறுதியாக ஒரு கனவு கண்டார். அந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டி வந்துவிட்டால் அரசு என்கிற எந்திரத்துக்கு வேலை இல்லாமல் போகும். தி ஸ்டேட் வில் விதரவே அப்படின்னு சொன்னார். அரசு என்பது உதிர்ந்து விடும் என்று சொன்னார். இப்படி சொன்ன எதுவுமே நடக்கல. கம்யூனிஸ்ட் ஆட்சி முதல் முறையாக ரஷ்யாவுக்கு வந்தது. அங்கு அரசு உதிர்ந்து போகவில்லை, அரசு வலிமையுடையதாயிற்று. அப்ரோஷன் புது வடிவத்தில் வந்தது. கம்யூனிசம் எப்படி இருக்கும் என்று காரணமாக சொன்னாரோ அதற்கு அது வரவில்லை. லெனின் ஒரு நாட்டில் சோசியலிசத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னார். ஆனால் ராஜ்கி சொன்னார், உலகம் முழுவதும் சோசியலிசம் வந்தால் தவிர, கம்யூனிசம் வந்தால் தவிர, ஒரு நாட்டிலே அதை தனியாக காப்பாற்ற முடியாது என்று ராஜ்கி சொன்னார். அதுக்கு பேர் பர்மனன்ட் ரெவல்யூஷன் பேர். விளைவு என்ன? ராஜ்கியை கொண்டுட்டாங்க, அவ்வளவுதான். பர்மனன்ட் ரெவல்யூஷன் வரல. இப்படி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு, வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், திண்மை இல்லையோர் திண்மை இல்லை இல்லை நேர் சிறுநர் இன்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இன்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேலாம். நகர படலம் பாடுறப்போ பாலகாண்டத்தில் நாட்டு படலம் அந்த நாடு எப்படி இருந்ததுங்கிறத ஒரு பாட்டில் சொன்னார். அது நம்மன்னு ஒரு நாடு உயர்வாக இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனை. இப்படி எல்லாரும் கற்பனை செய்தார்கள். அப்படி ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று காந்தி சொன்னது தான் ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்பது தசரதனுடைய மகன் ராமனுடைய ராஜ்யம் அல்ல. அது ராம்ங்கிறது கடவுளை குறிக்கும், கடவுளின் சாம்ராஜ்யம் என்று பொருள். நியூமனுடைய பிரேயர்ல இருக்கு, Our Father, Thou art in heaven, Thy kingdom come, Thy will be done. அவ்வளவு பிரேயர் இருக்கு. The kingdom of God என்ற கருத்து இருக்கிறது. அது பைபிள்ல இயேசுநாதர் பிராமிஸ் பண்ண ஒரு, இந்த உலகம் அழிய போகிறது, கடவுளின் சாம்ராஜ்யம் வரப்போகிறது என்று இயேசுநாதர் சொன்னார். இந்த ஐடியல் அப்ப காலத்திலிருந்து இருக்கு. இது பிளாட்டோவுக்கு பிறகு The kingdom of God is within you என்று டால்ஸ்டாய் ஒரு புத்தகம் எழுதினார். அது காந்தியை கவர்ந்த, அவர் சிந்தனையை தூண்டிய ஒரு சில புத்தகங்களில் அது ஒன்று. இப்படி கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுவதைத்தான் மகாத்மா ராமராஜ்யம் என்று சொன்னார். அதனால் அந்த அவர் காண விரும்பிய ராமராஜ்யம் என்ன, அது தொடர்பான செய்திகளை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இருவரையும் நான் கேட்டுக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை கூறி அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.